நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் வீரா, நிலக்ஷன் மற்றும் ரேகா.
வணக்கம் ரேணுகா.
வணக்கம்.
தனிமைப்படுத்தல் விடுதி ஒன்றில் பணிபுரிந்த ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து பெர்த் உட்பட 3 இடங்களில் 5 நாட்களுக்கு முழுமையான முடக்க நிலை அறிவிக்கப்பட்டிருப்பது நமக்கு தெரியும். டாக்டர் வீரா, நீங்கள் முதலில் சொல்லுங்கள், இந்த 5 நாட்கள் முடக்க நிலை அறிவிக்கப்பட்டிருப்பதானது வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான ஒன்று என்று நினைக்கிறீர்களா?
இந்த இன்குபேஷன் பீரியட்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து என்னன்னா ஒரு நோய் நம்மளுக்கு நம்ம உடம்புல வந்து அதுக்கு சிம்டம்ஸ் முழுமையாக வர்றதுக்கு ஒரு இன்குபேஷன் பீரியட் என்று சொல்கிறாங்க. அது கொரோனா, இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து 14 days. அந்த 14 days நம்ம ஒரு ஊரடங்கு அந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டோம்னா எக்கனாமிக்கல் லாஸ், சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போக முடியாது, நிறையா பாதிப்பு அதுக்கு இருக்கு. அதனால ஒரு எபிகர்ஃப்னு ஒரு கர்ஃப் தான் வந்து நார்மலி இந்த மாதிரி ஒரு பெண்டமிக், அதாவது எக்கனாமிக்கும் பாதுகாத்து மக்களையும் பாதுகாக்கிறதுனா ஒரு மீடியன் டைம் எடுக்கணும். அந்த மீடியன் டைம் தான் என்னோட கணிப்புப்படி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் 5 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று, கான்டாக்ட் ட்ரேசிங், அதாவது இந்த நபர் வந்து எங்கெங்க போயிருக்காரு, யார் யாரை பார்த்துருக்காரு, அவங்களுக்கெல்லாம் அந்த டிசீஸ் பரவி இருக்கா, அவங்க மூலியமா இன்னொரு 5 பேர் 10 பேருக்கு பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம அதை வந்து முறையடிச்சிருக்காங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மெத்தட்ஸ் வந்து நிறைய அமல்படுத்திருக்காங்க, ஒரு ஒரு பெரிய முயற்சி.
சரி, நிலக்ஷன் அவர்களே, அடுத்ததாக நீங்கள் சொல்லுங்கள், மேற்கு ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் 10 மாதங்களாக எவ்வித கோவிட் பரவலும் இல்லாமல் அங்குள்ள மக்கள் அமைதியான வாழ்க்கையை முன்னெடுத்திருந்தார்கள். திடீரென்று இப்படி ஒரு முடக்க நிலை அறிவிக்கப்பட்டவுடன் அது உங்களை எப்படி பாதித்தது என்று சொல்லுங்கள். அதே போன்று நீங்கள் கற்பித்தல் துறையிலும் இருக்கிறீர்கள், மாணவர்களுடன் இணைந்து செயற்படுபவர், மாணவர்களை இது எப்படி பாதித்திருக்கிறது என்பதையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
பெர்த் வடக்கில் உள்ள தமிழ் பள்ளியில் இணைப்பாளராகவும் நான் ஒரு சமூக சேவையாக செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த அறிவித்தலை வரும் பொழுது நாங்கள் உண்மையிலேயே 31st ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:45 எங்களுடைய பள்ளி இந்த ஆண்டுக்கான முதல் தொடக்க நாளாக இருந்தது. அதற்கு முன்னர் நாங்கள் பறை வகுப்புகள் 1:30 ஆரம்பிப்பதாக அறிவித்து இதற்கான ஆயத்தங்கள் எங்களுடைய மக்கள் எல்லாம் இதற்காக பல பயிற்சிகளை செய்து அதற்கான முன்னேற்பாடுகள் விளம்பரங்கள் எல்லாம் செய்து தயாராக இருந்த நிலையில் இந்த அறிவித்தல் வந்தது. உடனடியாக நாங்கள் அந்த நிமிடமே எங்கள் பெற்றோருக்கும் சமூகத்தவர்களுக்கும் உடனடியாக அறிவித்தந்து நாங்கள் அதனை மூட வேண்டியதாக இருந்தது. இது ஒரு சமூக அமைப்பிலே எங்களுக்கு எப்படி எங்களுடைய நடவடிக்கைகளை பாதிக்க செய்திருக்கிறது பார்த்திருப்பீர்கள். அதே போல எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களுமே மாணவர்கள் டிசம்பர் ஜனவரி விடுமுறை காலத்திலே அவர்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்று வருவது வழக்கம். அவர்கள் அது ஒரு வருஷம் நாங்கள் அநியமாக இதனை பார்ப்போம். ஆனால் இந்த முறை மாணவர்கள் ஒருவரும் அங்கு போக முடியாமல் இங்கே நின்றதனால் அவர்களுடைய விடுமுறை கூட பாதிக்கப்பட்டிருந்தது. சிறிய சிறிய சுற்றுலாக்களை நமது மாநிலத்திற்குள்ளேயே செல்லக்கூடியவர்கள் சென்று வந்திருந்தார்கள். அதனால் பிள்ளைகள் ஓரளவுக்கு 6 வீட்டில் இருந்து அவர்களை வைத்திருந்து இனி பாடசாலைக்கு போகும் சரணம் வந்துவிட்டது. இதற்கு மிஞ்சி நின்றால் அவர்களுக்கும் சரியான போரிங்காக இருக்க போன்றது, எங்களுக்கும் பெற்றோருக்கும் அதற்கான பிரச்சனைகள், அவர்களை எப்படி ஏதோ ஒரு முயற்சியில் ஈடுபடுத்தி வைத்திருப்பது என்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த நிமிடத்தில் இந்த மாதிரியான ஒரு அறிவித்தல் வந்தது குடும்பங்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய கவலை தரும்படியான். ஆனால் இது எங்களுடைய கைகளிலே. ஆனால் இதே நேரம் கடந்த ஆண்டு கோவிட் வந்தபோது கூட நான் ஒரு நாள் கூட நான் வேலைத்தளத்துக்கு செல்ல முடியாமல் வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டி வரவில்லை. ஆனால் இந்த லாக்டவுனின் போது நான் முதல் முறையாக நான் எனது மனைவி பிள்ளைகள் 4 வீட்டிலே இருந்து ஒரே நேரத்தில் இயங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நடைமுறை சிக்கல்கள் பலவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கின்றது. ஆனால் இது எங்களுக்கு தெரிதல்ல, ஏனென்றால் நாங்கள் மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் எல்லாருமே ஒத்துழைத்து இந்த இதிலிருந்து வெளியிலே நாங்கள் விரைவில் வர வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடையதும் இருக்கும்.
சரி, அடுத்ததாக ரேகா, நீங்கள் வந்து வேலை செய்பவர், அதே போன்று இல்லத்தரசியாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்படியான ஒரு முடக்க நிலையை எதிர்பார்த்திருந்தீர்களா? அதற்கு நீங்கள் தயாராக இருந்தீர்களா? உங்களை இது எப்படி பாதித்தது என்று சொல்லுங்கள்.
கண்டிப்பா நான் வந்து இதை எதிர்பார்க்கல. லைக் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் ஒரு லாக்டவுன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும். நான் இதை எதிர்பார்க்கல. அதுவும் என் பையன் வந்து ஸ்கூல்ல ஆரம்பிக்க போற நிலைமையில இருக்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதையே நம்ம பழகிட்டதுனால நான் அப்பல இருந்தே கொஞ்சம் தேவையான பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் வீட்டுல எப்பவுமே வச்சுட்டு இருக்கிறதுனா அத பழகிட்டேன் நானு அந்த ஒரு வருஷமாவே. சரி எப்போ எது மாறும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த அத்தியாவசிய தேவைகள்லாம் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ஓகே மேனேஜ் பண்ணிக்கிறேன். உலகமே ஒரு வேக்சின் தடுப்பூசி இதை வந்து தடுக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து இதோட பரவலை குறைக்கிறதுக்கான ஒரு படி எடுத்துட்டு இருக்கும் போது அது ஒரு வெளிச்சமா நமக்கு தெரியும் போது திடீர்னு வந்து இப்ப நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் முடியாதா, எப்போ ஊருக்கு போய் சொந்தங்களை எல்லாம் பார்ப்போம்னு கொஞ்சம் ஏக்கமா இருக்கு. கொஞ்சம் கலந்த எமோஷன்ஸ் மாதிரிதான் இருக்கு. கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும், கவர்மெண்ட் வந்து நல்லா எஃபர்ட் எடுக்கிறாங்கன்றத யோசிச்சு ஓகே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பரவறதெல்லாம் கொஞ்சம் தடுக்கிறாங்க இல்லையா, சோ அது வந்து எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இந்த பீஸ் வந்து அப்படியே நிலைச்சிருந்ததுனாலே ஓகேதான். பையனை வச்சுக்கிட்டு ஆபீஸ் வேலையும் செஞ்சுக்கிட்டு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். சரி ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அவன் வந்து இன்னுமே நான் வீட்டில்தான் வச்சிருக்க போறேன்னு நினைக்கும் போது வேலையை நினைச்சா கஷ்டமா இருந்தாலுமே அவன் வந்து பாதுகாப்பா வீட்டில் இருக்கான் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
இதேவேளை இந்த 5 நாள் முடக்க நிலை அறிவிக்கப்பட்டிருப்பதானது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று. அதாவது ஒருவருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டவுடன் இப்படி 5 நாட்களுக்கு இழுத்து மூட வேண்டிய தேவை இல்லை என்பதான ஒரு விமர்சனம் காணப்படுகிறது. டாக்டர் வீரா, உங்களை பொறுத்தவரை இல்லை இது பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்கிறது?
என்னோட ஒப்பீனியன் வந்து இது வந்து ஒரு தேவைப்படுற ஒரு ஒரு நிலைமை தான். ஒரு 5 நாள் லாக்டவுன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த COVID-19 யூகே ஸ்ட்ரெயின் அதோட நச்சுத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாகவே உள்ளது. ஒரு மாதம் பின்தொங்கி பார்த்தீங்கன்னா யூகேல ஒரு நாளைக்கு 1000 பேருக்காவது அந்த வைரஸ் வந்து கடுமையான பாதிப்பு உருவாக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த இன்குபேஷன் பீரியட் வந்து ஒரு 14 days இருக்கு. அதனால யாருக்கு இந்த நோய் இருக்கு யாருக்கு இல்லைன்னு நம்ம வந்து முழுமையாக சொல்ல முடியாது. அப்போ ஒரே வழி இதை வந்து வருமின் பாதுகாக்கிற ஒரு வழி தான் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கோவிட் வேக்சின் இன்னும் ரிலீஸ் பண்ணல. இது இன்னும் வந்து மக்கள் சேர்றதுக்கு இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 2 மாதங்கள் ஆகும். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த வைரஸ் வந்தோடனே இதை தடுக்கிறது வந்து இந்த 5 நாள் இப்பொழுதுக்கு ஒரு ஒரு நல்ல டிசிஷன் என்று தான் நான் கருதுகிறேன்.
முடக்க நிலை என்ற ஒன்று அறிவிக்கப்படுகின்ற போது மக்கள் முண்டி அடித்து கொண்டு சென்று நீண்ட வரிசையில் நின்று இந்த பனிக் பாயிங் என்று சொல்லப்படுகின்ற பொருட்களை வாங்கி குவிக்கின்ற செயற்பாடு பல மாநிலங்களில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பேர்த்திலும் அது இடம்பெற்றிருப்பதாக அறிகிறோம். நிலக்சன் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் அந்த நீண்ட வரிசையில் சென்று காத்திருந்தீர்களா? நிலைமையை எப்படி கையாண்டீர்கள்?
கடந்த ஆண்டு கோவிட் வந்தவுடனே நாங்கள் சாதாரணமாகவே ஒரு குறிப்பிட்ட அளவு கையிருப்பில் எங்களுடைய ஸ்டாக்ஸ் இருக்கும் பொழுது நாங்கள் வீட்டிலே அதை குறைய குறைய நாங்கள் அந்த ஒரு அளவை நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டுதான் இருந்தோம். ஆனபடியே நாங்கள் பதட்டப்படவில்லை. ஆனால் ஒரு பொதுவான ஒரு இயல்பு மனித இயல்பு ஒரு ஆங்ஸைட்டி எல்லாருக்குமே வேறு 8 நாளைக்கு 5 நாள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இனி இவருடைய கான்ட்ராக்ட் ட்ரேசிங் எல்லாம் முடிந்து இன்னும் பிலருக்கு இருந்தால் அது எவ்வளவு நாள் ஆகலாம். எனவே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்கவில்லை. பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது, அடுத்த நாள் கடை திறந்திருக்கத்தான் போகின்றது என்று தெரிந்தாலும் கூட ஒரு மனித இயல்பு அது. நாங்கள் எல்லோருமே உந்தப்பட்டு உடனடியாக என்ன பொருள் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றதோ அதை ஸ்டாக் பண்ணி விட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே எல்லோரும் கடைக்கு செல்லத்தான் முயன்றோம். நீண்ட கியூ இருந்தது, நீண்ட வரிசையிலே மக்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அங்கே திருமணிக்கான மக்கள் காத்திருந்தார்கள். சில என்னுடைய உறவினர்கள் நண்பர்களுடன் பேசிய பொழுது அவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு படங்கள் தங்களுடைய இடங்களில் இருந்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். சிலர் கடைகளுக்குள்ளேயே செல்ல முடியவில்லை என்று அனுப்பியிருந்தார்கள். சிலர் நீண்ட கியூ வரிசைகளை படங்கள் எடுத்து அனுப்பியிருந்தார்கள். இப்படியாக ஒரு ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் வேறு மாநிலங்களிலே நாங்கள் படங்கள்ல கடந்த ஆண்டெல்லாம் நாங்கள் பார்த்த மாதிரியாக பெரிய அளவிலான ஒரு தாக்கம் இருந்ததாக தெரியவில்லை.
இப்போது நாம் அனைவருமே இந்த நியூ நார்மல் என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு கொண்டு வருகின்றோம். ரேகா அவர்களே, நீங்கள் எப்படி இந்த அன்றாட வாழ்க்கைக்கு நீங்கள் பழக்கப்படுத்தி இருக்கிறீர்கள்? உங்களையோ அல்லது உங்கள் மகனையோ எப்படி நீங்கள் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த கோவிட்லிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறீர்கள்? அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள்.
கொஞ்சம் கஷ்டம் தான் பையனை வச்சுக்கிட்டு, ஏன்னா அவன் ரொம்பவே துருத்துருன்னு இருக்கிற ஒரு பையன் தான். அதனால இங்க அங்கன்னு கூட கைய வைப்பான். ஸோ ஒரு வருஷமாவே அவனை எங்க வெளியே கூட்டு போறனாலும், கடைக்கு எங்க கூட்டு போறோம்னாலுமே இங்க கை வைக்காத, எங்கேயுமே கை வைக்காத, கை வச்சேன்னா கூட சானிடைசர் போட்டுக்கோ, எப்பவுமே அந்த என்ன ஹாபிட் மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ இது எப்பவுமே தொடரும் தான் நினைக்கிறேன். அவனுமே இந்த வருஷம் ஃபுல்லா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போனது எல்லாமே கொஞ்சம் குறைவு. மேபி இந்த கை எங்க வைக்காத, பெச்சா கூட சுத்தம் பண்ணிக்கோ, அதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி ஒரு விஷயமா சொல்லி சொல்லிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் அவனுக்குமே தெரியுது. மறுபடியும் கோவிட் வந்துச்சாமா, அப்ப லாக்டவுனா, வீட்டுல இருக்க போறோமா, ஸ்கூலுக்கு போலியா அப்படின்னு கேட்டு இருக்கான். அவனுக்கு அந்த கான்சியஸ் வந்துருச்சு, அவனுக்கு அது தெரியுது, அது பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு. ஸோ இதை நம்ம எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு புகுத்திருக்கோம். நான் மட்டும் தனியா இல்ல, எல்லாருமே சேர்ந்துதான் அவனுக்கு புகுத்திருக்கோன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
இதேவேளை அங்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பரவல் அடுத்த கட்டமாக பெரிய அளவில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? உங்களை பொறுத்தவரையில் இந்த ஆபத்து நிலை எப்படி இருக்கிறது டாக்டர்?
புதுசா வந்திருக்கிற யூகே ஸ்ட்ரென்த் பொறுத்த அளவுக்கு சில ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த வைரஸ் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம்குள்ள கொஞ்ச நாளைக்கு ஹைட் பண்ணி அப்புறம் சிம்டம்ஸ் கொடுக்கற அளவுக்கு கூட ஒரு கிளேவரான வைரஸ் என்றுதான் சொல்றாங்க. அதனால எனக்கு என்ன தோணுகின்றதுன்னா, இந்த அஞ்சு நாள்ல இது முடிய போறது இல்லை. இது எப்பயுமே வந்து ஒரு ஒரு நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இன்னொன்று வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 100 இயர்ஸ்ல இதுதான் வந்து ஒரு பெரிய தாக்கம் நம்மளுக்கு. ஒரு வைரஸ் மூலியமா வர ஒரு தாக்கம், நம்ம இதுக்கு எப்படியா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருந்துக்க வேண்டிய இருக்கிறது தான் நம்மளோட ஒரே பாதுகாப்பு.
சரி, நிறைவாக நீலக்ஷன் அவர்களை நீங்கள் சொல்லலாம், இந்த கோவிட் முடக்க நிலையின் சாதகமான பகுதியாக நீங்கள் பார்ப்பதை பற்றி குறிப்பிடுங்கள்.
இது ஒரு சவால், இது ஒரு கடினமான நிலை. ஆனால் இது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மனவைராக்கியத்தை மேலும் மேலும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அதாவது இந்த ரெசிலியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமுதாயமாக, ஒரு தனி மனிதனாக, ஒரு குடும்பமாக, ஒரு சிறு பிள்ளைகளாக, ஒரு சமூகமாக, எல்லோருக்கும் தேவையான அந்த ஒரு மன வைராக்கியத்தை மேலும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பம் தான் இந்த சவால். என்றால் நாங்கள் இது போன்ற பல சவால்களை எங்கள் வாழ்க்கையிலே முன்னால் கண்டிருக்கின்றோம். அதனையெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு இப்படி நடந்திருக்க முடியுமா, இதெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே நடந்ததாக சொல்லுகின்றீர்கள், அதாவது நாங்கள் சொல்லுவோம் ஊரடங்கு சட்டம் என்று ஒன்று இருக்கும் எங்கள் ஊரிலே, போர் சூழலிலே நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டனிட்டிஸ், அடுத்த நாள் எங்கே இருப்போம், எந்த இடத்துக்கு போவோம் என்ற ஒரு நிலைமை, தெரியாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து வந்த நாங்கள் என்று சொல்லும்போது அதனை உணர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கவில்லை இதுவரை காலம். இப்போது அதை நடக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு விளங்குகின்றது, இப்படியாக இந்த நிச்சயமற்ற தன்மைக்குள்ளும் நாங்கள் மனத்தை தளர விடாமல் எங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று யோசிச்சு கலங்காமல் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்து கொண்டு போகணும். அதன் பலன் எங்கள் கைகளில் இல்லை, என்ன நடக்கும் என்பது எங்கள் கைகளில் இல்லை, ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய விடயத்தை கைவிட முடியாது. அந்த மனப்பாங்கையும் அந்த மனத்தையத்தையும் மனோத்திடத்தையும் வளர்த்துக் கொள்வதற்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் நமது இளம் சமுதாயத்துக்கும் உதவும் என்று நான் நம்புகின்றேன். இது ஒரு நல்ல விஷயம் இல்லை, இது ஒரு சவால் தான். ஆனால் இதன் ஒரு மறுபக்கம், அதாவது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்லுவார்கள், நமக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் எப்படி எமக்கு சாதகமாக மாற்றி பயன்படுத்தி கொண்டு எங்கள் சமுதாயத்தை இதற்குள்ளாலே வழியிலே கொண்டு வர முடியும் என்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் நினைக்கிறேன்.
மிக்க நன்றி உங்கள் மூவருக்கும். பாதுகாப்பாக இருப்போம், விரைவில் இந்த கோவிட் பரவலிலிருந்து மீண்டெழுவோம். வணக்கம்.
நன்றி. நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.